ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாடுகளுக்கான மூன்று நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று பிற்பகல் புரூனே சென்று சேர்ந்துள்ளார். தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 52 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய மைல்கல்கள் எட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மக்கள் பலருக்கு இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமல் உள்ளதால் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை பரிந்துரை செய்வதற்கான உயர்நிலைக்குழு கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாடுகளுக்கான மூன்று நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று பிற்பகல் புரூனே சென்று சேர்ந்துள்ளார். புரூனே தலைநகர் பந்தர் சேரி பெஹ்வானில் வந்திறங்கிய அவரை அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் ஹாஜி ஹல் முத்தாதி பில்லா நேரில் வரவேற்றார். புரூனே சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமருக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. புரூனேயில் சுல்தான் ஹாஜி அசன்லால் போல்கியா மற்றும் அரசு குடும்பத்தின் மதிப்புக்குரிய உறுப்பினர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். இந்தியாவிற்கும் புரூனே நாட்டிற்கும் இடையில் தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதன் 40வது ஆண்டையொட்டி இப்பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் ஒருவர் புரூனே செல்வது இதுவே முதல் முறையாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வெளிநாட்டு பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை சிங்கப்பூர் செல்கிறார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் ஓங், மூத்த அமைச்சர் திரு லீ சியன் லூங் ஆகியோரையும் சிங்கப்பூர் வர்த்தக பிரதிநிதிகளையும் அவர் சந்திக்கிறார். குறிப்பாக உற்பத்தி, டிஜிட்டல் மயம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள இந்த சந்திப்புகளின் போது முக்கியத்துவம் அளிக்கப்படும். புரூனே மற்றும் சிங்கப்பூர் பயணத்தினால் இரு நாடுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஆசியான் பிராந்தியத்துடனான இந்தியாவின் உறவுகள் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னதாக புறப்பாட்டச் செய்தியில் கூறினார். கிழக்கு நோக்கி செயல்படுவதான இந்தியாவின் கொள்கையிலும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் பற்றிய இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையிலும் புரூனே, சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளுக்கும் முக்கிய இடம் இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 52 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த இயக்கத்தை தொடக்கி வைத்து ஒவ்வொருவரும் தனது தாயின் பெயரில் தலா ஒரு மரக்கன்றை நட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பலன்களை ஏழை தொழிலாளர்களுக்கு நீட்டிக்க மத்திய தொழிலாளர்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான உள்ளிட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் அனைவரையும் இதில் சேர்த்துக் கொள்ள வலியுறுத்தி அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கூடுதலாக 2 கோடி வீடுகளை கட்டித்தரும் நோக்கத்துடன் பிரதமர் வீட்டுவசதி திட்டத்தை வரும் 2028-29 ஆண்டு வரை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்திருப்பதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள தொழிலாளர்களை பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதால் இவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. அனைத்து கல்வி நிலையங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புனேவில் உள்ள சிம்பயாசிஸ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், பெண்கள் நாட்டின் வளர்ச்சியில் ஒருங்கிணைந்த பகுதி என்பதால் பெண்களின் பாதுகாப்பு மிக அவசியம் என்றார். ஆண் பெண் சமத்துவத்தை பராமரிப்பதில் சிம்பயாசிஸ் பல்கலைக்கழகம் முக்கிய கவனம் செலுத்தி வருவதை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். நாட்டின் கலாச்சாரத்தையும் சமூக தேவைகளையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நற்பண்புகளின் அடிப்படையிலான கல்வியை கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களின் அறிவு மற்றும் திறமைகளை மனிதகுலத்தின் ஒட்டுமொத்த நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் நலிவடைந்த பிரிவினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு ஆரோக்கியத்திற்கான புதிய பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் சிம்பயாசிஸ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் 85 வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தம் தம் நாடுகளின் கொடிகளை இவ்விழாவின் போது குடியரசுத் தலைவரிடம் வழங்குவர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று புதுடெல்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் ஜெக்தீப் தன்கரை சந்தித்து தமிழ் செம்மொழியின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து பேசினார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி மற்றும் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி மையத்தையும் புதிய துறை ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ் போன்ற பழமையான செம்மொழிகளை நாடு முழுவதிலும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் வகையில் இதர கல்லூரிகள் மற்றும் துறைகளிலும் புதிய இருக்கைகளை அமைக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் பிரதிநிதிகளும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். நாட்டில் அதிகமான ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமல் உள்ளதால் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையின் கண் வங்கி சார்பில் இன்று நடைபெற்ற கண்தான இருவார விழாவில் அவர் பேசுகையில், உறுப்பு தானத்துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரித்தல் அவசியம் என்றார். பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதம் அளிப்பதற்காகவும் கண் மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சையால் பலர் பயன்பெற்றுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். கண்தானத்தை ஊக்குவிப்பதில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விழாவின் போது விருதுகளை அவர் வழங்கி சிறப்பித்தார். பின்னர் துணைநிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாட்டில் பார்வை இழப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கிலான மக்களுக்கு உதவும் வகையிலான கண் சிகிச்சை முகாம்களை அதிக அளவில் நடத்துதல் அவசியம் என்றார். புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கான மாநில அரசின் உயர்நிலைக்குழு கூட்டம் வணிகவரித்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், செய்தி விளம்பரத்துறை செயலர் திரு கேசவன், துறையின் இயக்குநர் திரு கலியபெருமாள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இவ்வாண்டு மாநில நல்லாசிரியர் விருது பெறுவோர் பட்டியலை அரசு இன்று வெளியிட்டுள்ளது. மொத்தம் 21 பெயர்கள் அடங்கிய இப்பட்டியலின்படி ஆரம்ப கல்வி நிலையில் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருது பெற புதுச்சேரியைச் சேர்ந்த திருமதி உமாதேவி, காரைக்காலைச் சேர்ந்த திரு கில்பர்ட் கிரிட்டியன் ஆகிய இரண்டு ஆசிரியர்களும், இடைநிலை கல்வி நிலையில் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருது பெற புதுச்சேரியைச் சேர்ந்த டாக்டர் விஜயன், திரு சார்லஸ் பால் ஆகிய இரண்டு ஆசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மொழிக் கல்வி ஆசிரியர், தொழிற்கல்வி ஆசிரியர் மற்றும் பெண் ஆசிரியர்களுக்கான முதலமைச்சரின் சிறப்பு விருது பெறும் ஆசிரியர்கள் மற்றும் பிராந்திய வாரியான கல்வி அமைச்சரின் சிறப்பு விருது பெறும் ஆசிரியர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் பணிப்பெண் சான்றிதழ் விவரங்களை பல்வி கல்வி இயக்குநரத்திலிருந்து பெற்று தேசிய தகவலியல் மையத்தின் உதவியுடன் மொபைல் செயலி மூலம் பதிவு செய்ய தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ளது. மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பதிவிற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கொடிகள் மற்றும் கட்அவுட்டுகளை அகற்றுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மழைக்காலம் விரைவில் தொடங்க உள்ளதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் காவல், உள்ளாட்சி, பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து அனுமதி இல்லாத கட்அவுட்டுகள் மற்றும் பேனர்களை அகற்றவும், அனுமதியின்றி கட்அவுட் மற்றும் பேனர் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினார். காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா, மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு சவுந்தரராஜன், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆந்திரா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 5ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இன்று குஜராத்தில் அதிகனமழைக்கும் மேற்கு மத்திய பிரதேசத்தில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு உத்தரப்பிரதேசம், கேரளா மற்றும் மாஹே பகுதியில் நாளை வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி பற்றிய உலக வங்கியின் கணிப்பு 6.6%லிருந்து 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனியார் முதலீடுகள் மற்றும் நுகர்வு உள்ளிட்ட முக்கிய காரணிகளால் நடுத்தர காலத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வலுவாகவே நீடிக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அதிகரிக்கும் என சர்வதேச செலாவணி நிதியத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி நடப்பு நிதியாண்டின் முதல் 3 மாதங்களில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.7% மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும், பொது தேர்தலுக்கான மாதிரி நடத்த நெறிமுறைகளின் அமலாக்கத்தினால் அரசு செலவினங்கள் குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாலைகளில் மக்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுரங்கப்பாதைகளின் கட்டுமானம் குறித்து ஃபிக்கி தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் சார்பில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் பேசுகையில், மழை, வெள்ளம் மற்றும் மண் சரிவில் இருந்து சாலைகளை பாதுகாக்க குறைந்த செலவிலான நிரந்தர தீர்வு தேவை என்றார். இந்தியாவை 5 டிரில்லியன் பொருளாதாரமாக மேம்படுத்த அரசு பாடுபட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 2 நாடுகளுக்கான 3 நாள் பயணத்தின் முதல்கட்டமாக இன்று பிற்பகல் புரூனே சென்று சேர்ந்துள்ளார். தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 52 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய மைல்கல்கள் எட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மக்கள் பலருக்கு ரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமல் உள்ளதால் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை பரிந்துரை செய்வதற்கான உயர்நிலைக்குழு கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.